ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்றும் பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரா நடிபோற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இது நமச்சிவாய பதிகம்னு மூவருமே பாடியிருக்கா. சம்பந்தரும் ஒரு நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார். சம்பந்தர் பாடினதில் அவர் ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று அவருக்கு பூணல் போட்டப்போ பாடின பதிகம், அஞ்செழுத்துமேனு முடியும், துஞ்சலம் துஞ்சல் இல்லாத போஜனம்னு ஆரம்பித்து அஞ்செழுத்துன்னு முதலீத அஞ்செழுத்து பதிகம் பஞ்சாட்சர பதிகம் அப்படின்பா. அதில் நமச்சிவாயங்கிற பேர் வராது, ஆனால் பஞ்சாட்சரம்ங்கிற வார்த்தை வரும், அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னு வரும். அப்புறம் அவர் கடைசியாக கல்யாணத்து நாளன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லூர் பெருமணம் கோவிலில் சுவாமியோட ஐக்கியமாறப்போ ஒரு பதிகம் பாடியார்கள். அவருடைய கடைசி பதிகம் அது காதல் ஹைகசின்னு வர்ற நமச்சிவாய பதிகம். அதில் எல்லா பாட்டிலையும் நாதன் நாம நமச்சிவாயவே அப்படிங்கிற மாதிரி நமச்சிவாயன்னு முடியும். அப்புறம் பாடியிருக்கார் நமச்சிவாய பதிகம், அது அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டப்போ அந்த பதிகம் பாடி உயிந்தார். அவர் சுற்றுணை வேதியன் சோதிவானோங்கிற பதிகம், அதை நம்ம பார்த்துருக்கோம், பேக்லாகில் இருக்குது, ரெக்கார்டிங்கில் இருக்குது. நீங்கள் பார்க்க முன்னாடி அப்போ நம்ம டிஸ்கஷனில் இப்போ சேராதவாள் பேக்லாகில் கேட்டுக்கலாம் அதை ரெக்கார்டிங்கை. சுந்தரர் இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலத்தில் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். இதுக்கு விசேஷமாக நிகழ்ச்சி எதுவும் இதுவாக தெரியல. அதாவது இப்போ சம்பந்தருக்குன்னா அவர் கடைசியில் ஜோதியில் கலக்கிறப்ப பாடினது, அப்பர்னா அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டால் பாடினதுன்னு ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக அந்த பதிகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நமச்சிவாய பதிகம், சுந்தரோட நமச்சிவாய பதிகத்துக்கு அப்படி ஒன்று விசேஷமான வரலாற்று நிகழ்ச்சி எதுவும் இல்லை. அவருக்கு இந்த சுவாமியை பார்த்தார், சுவாமியை பார்த்தது இந்த சுவாமியை நம்மளால் மறக்க முடியாது அப்படின்னு தோணிது. இவரை நான் மறந்தாலும் என் நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்ச்சியில் அவர் பண்ணிருந்தது. இப்போ அஞ்சாம் பாட்டு, அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன், அஞ்சல் என்று அடி தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது என் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இதில் முதலடி தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றெல்லாம் எளிமையாக புரிஞ்சிடும். அஞ்சினார்க்கு அரண் ஆதி, நம்ம ஆதி அப்படின்னாக்க ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பரும் ஜோதிங்கிற மாதிரி ஆதினா முதல் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, இந்த இடத்துல ஆதி அப்படிங்கிறது ஒரு வெர்ப். அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னா அஞ்சியவர்களுக்கு அரணாக ஆகின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த தீ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆதல் அப்படிங்கிற வெர்போட ஃபார்ம் அது, ஆதி அப்படிங்கிறது நீ ஆகின்றாயின்னு அர்த்தம் இல்லையா, ஆகிராய் ஆகின்றாய்ங்கிறோம் இல்லையா, அந்த ஆகின்றாய்ங்கிறதுக்கு ஆதி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது பொயிட்ரியில் தான் வரும், நம்ம சில பாடல்களில் பார்க்கலாம். என் செய்தி மனநே அப்படின்னு வரும், மனமே நீ என்ன செய்கின்றாய், என் செய்தி மனநே. அந்த தீ அப்படிங்கிறது இந்த மாதிரி காண்டெக்ஸ்டில் வரும். ஈங்கிறது முன்னிலை வினை முற்று அப்படின்னு ஏதோ இலக்கணத்தெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதினாக்க ஆகின்றாய், அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னாக்க உன்னை வினைகளுக்கு அஞ்சியும் மற்ற விஷயங்களுக்கு அஞ்சியும் உன்னை சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய். அரண்னா காவல் இல்லையா, கோட்டை கவசம் அரண் அப்படிங்கிறது. அதனால அஞ்சு சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நீ அஞ்சின, அதாவது நேரடியாக பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பொருள். பயந்தவர்கள் பயந்து சரண் அடைந்தவர்களுக்கு நீ காவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து நானும் மிக பயந்தேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நானும் மிக அஞ்சினேன் அதனால் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன், உன்னுடைய அடியவனாகிய நானும் என் வினைகளுக்கு மிகவும் அஞ்சி உன்னை சரண் அடைந்திருக்கிறேன், ஏன் சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் எரிந்து என்று அறிந்து நானும் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள். இதில் இறைவன் என்ன பண்ணா, அஞ்சல் என்று அடித்தொண்டிலிருக்கு அருள் அல்கினாய், இறைவனான சிவருமானை நீ எனக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றினாய், அஞ்சல் என்று அடித்தொண்டின உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்ற எனக்கு அருள் புரிந்தாய். அப்படி அஞ்சல் என்று அடித்தொண்டினருக்கு அருள் அல்கினாய்க்கு அழிகின்றது என் அப்படின்னு எனக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றின, அதனால உனக்கு ஏதாவது கேடு வந்ததா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது இப்போ நமக்கு நம்மள்கிட்ட ஒருத்த வந்து ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னாக்க நம்ம அவனுக்கு உதவி பண்றோம். ஒரு ஒருத்தனுக்கு பண கஷ்டம் இருக்குன்னா நம்ம அவனுக்கு பணம் கொடுக்கணும். நம்மள்ட இருக்கிற பணத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா அவனோட கஷ்டம் தீர்றது, ஆனா நம்மள்ட இருக்கிற பணம் கொஞ்சம் குறைஞ்சு போறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இறைவன் வந்து அளவற்றவன், அளவற்ற கருணை உடையவன், எல்லாம் செய்ய வல்லவன். அதனால எவ்வளவோ பெரிய பெரிய வினைகள் செய்த அடிவனாகிய நான் எனக்கு அருள் குடிஞ்சு என்னை காப்பாத்தினேன். அப்படி காப்பாத்துறதுனால உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதான் சொல்றேன், அஞ்சு நிலந்து அடி தொண்டையினருக்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது ஏன், உனக்கு ஏதாவது குறையிறதா? ஒரு குறையும் கிடையாது இல்லையா. அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ. அந்த சிவருமான் எங்க இருக்கான்? பாண்டி கொடுமுடியில் இருக்கான். அந்த பாண்டி கொடுமுடி எப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி? பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி. பாண்டி கொடுமுடியில காவிரி பாய்கின்றது, அது எல்லா பாட்டிலையும் வரும். அதே தான் இங்கேயும் சொல்றேன். காவிரின்னு சொல்லலை, ஆனா அது இம்ப்ளிகேஷன். இங்க பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய பெண்கள்லாம் நீர்ல மூழ்கி குடைந்து குடைந்து குளித்து மகிழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி. அதனால காவிரியில குளிக்கிறா அப்படிங்கிறது இம்ப்ளிகேஷன். இது முன்னாடி பாட்டு பின்னாடி பாட்டெல்லாம் பொறுத்து இது காவிரியில் அவர்கள்லாம் குளிக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய இளம் பெண்கள்லாம் காவிரியில மூழ்கி குளித்து மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில் இருக்கிற நஞ்சணி கண்ட நீலகண்டனே அப்படின்னு அர்த்தம். நஞ்சை அணிகின்ற கண்டத்தை உடையவனே நீலகண்டனே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் திருப்பெயரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அந்த ஆதி அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. இதில் நீங்கள் உங்களுக்காக இலக்கண செய்திக்காக சொல்கிறேன். தேவாரத்தில் சில பாடல்களில் வரும், நம்ம மாசில் வினயம் பதிகம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் நாலாம் பாட்டில் வரும். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர், சுடலை சேர்வது சொற்பிரம் ஆனமே, கடலின் நஞ்சு அமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கடந்து ஊர் முனி பண்டமே அப்படின்னு ஒரு பாட்டு, மாசில் வினயம் பதிகிறது நாலாம் பாட்டு. அதில் முதல் அடியில் சொல்கிறது, நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர் அப்படின்னா, இந்த மாதிரி பொய்யான வாழ்வில் இருந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெட்கமில்லாதவர்களே நீங்கள் என்ன செஞ்சுருக்கள் அப்படின்னு கேட்குறார் அப்பர். என் செய்தர் அப்படிங்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. அது பன்மையில் வருது, என் செய்தர் ஒருமையில் என் செய்தி அப்படின்னு வரும். அது இன்னொரு பாட்டில் சுந்தரர் பிறக்கிறார், அழுது நீ இருந்து என் செய்தி மனநே அப்படிங்கிறார். அதனால் அந்த தீ அப்படிங்கிறது முன்னிலையில் வர்ற செகண்ட் பர்சனில் வர்ற ஒரு என்டிங், அது வெர்ப் என்டிங். அது நீங்கள் இலக்கண நூல்களில் பார்த்தனாக்க அதை பற்றி விளக்கம் இருக்கும். உதாரணமாக நான் இதுக்காக வெப்பில் தேடினப்போ பார்த்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வைத்தியநாத தேசிகர்னு ஒருத்தர் இலக்கண நூல் எழுதியிருக்கார். அதில் சொல்லதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஓடுதி பாடுதி முதலியவற்றில் ஓடு பாடு முதலியன பகுதி இகர முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு அவர் நோட்ஸில் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார். இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓடுனா ஓடுதி, பாடுனா பாடுதி, அது மாதிரி செய் அப்படின்னா செய்தி, ஆதல் அப்படின்னா ஆதி. அந்த ஆதிங்கிற வார்த்தைக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம மறக்காது, இது மாதிரி கேட்டுட்டோம்னா. ஆறாம் பாட்டுக்கு போவோம். ஏடு வானிலம் திங்கள் சூடினை என் பின் கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பு அது அரைக்கு அசைத்து அழகனே, அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே, உன்னை நான் மறக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதில் ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக பார்த்தோம்னா நமக்கு எளிதல் புரியும். அது ஏடு வானிலம் திங்கள் சூடினை, அது ஒரு சென்டென்ஸ். அது அப்படின்னா ஏடுன்னா நமக்கு தெரியும், பூவில் இருக்கிற இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏடுன்னு பேர். நம்ம தோடுடைய சிவையின் பாட்டில் கூட வர்றது, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்து பீடுடைய பிரமாபுரம் மீவே பெமானுவன் என்று, அதில் வர்றது ஏடு அப்படிங்கிறது, ஏடுடைய மலர் அப்படின்னு. ஏடு அப்படின்னா பூவில் இருக்கிற இதழ். இதில் என்ன சொல்ல, சிவருமான் தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார். அந்த சந்திரன் பிறைச்சந்திரன், அது எப்படி இருக்கு, அது ஒரு பூவோட இதழ் மாதிரி இருக்கு. அதான் ஏடு வான் இளம் திங்கள் சூடினை, பூ இதழ் போல இருக்கிற வான் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வானம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரெண்டும் இங்க பொருந்தும். சந்திரன் வந்து அழகா இருக்கு, வானத்துல இருக்கு, அதனால அந்த ரெண்டு பொருளும் பொருந்தும் இந்த வான்கிற வார்த்தைக்கு. அதனால பூ இதழ் போல இருக்கிற வானத்து இளமதியை உன் திருமுடி மேல் அணிந்திருக்கின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். ஏடு வானிளம் திங்கள் சூடினை என் பெண், அப்புறம் என்ன அப்படிங்கிறார். என்ன அர்த்தம், இது சிவருமானுடைய பரம கருணையை காட்டுற ஒரு நிகழ்ச்சி அது, இந்த சந்திரன் அணிந்தது. அதனால தான் அந்த பல பாடல்களில் அந்த சந்திரன் அணிந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த கதை நமக்கு தெரியும், சந்திரனுக்கு 27 மனைவிகள், அவன் ஒரு மனைவி மேலே மட்டும் ரொம்ப பிரியமாக இருப்பான், மற்றவாளெல்லாம் உதாசீனப்படுத்துவான். அப்போ அவன் மாமனார் சபிப்பேறவன், நீ தேஞ்சு அழிஞ்சு போக கடவாயாகனு. அதனால தானே ஒவ்வொரு கலையாக குறைஞ்சு தேஞ்சின்றப்பான் சந்திரன். கடைசியில் ஒரு கலை மிச்சம் இருக்கிறவ சிவபெருமான் காலில் வந்து சரண் அடைவான். அப்போ சிவபெருமான் அவனுக்கு இறங்கி அவனை தூக்கி தன்னுடைய திருமுடி மேலே வச்சுக்குவார். அப்படி சிவபெருமானோட திருமுடி மேலே இருக்கிறதுனால சந்திரன் அழியாமல் இருக்கான், அது கருத்து. அதனால் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான் அப்படிங்கிறார். அது சந்திரனை தூக்கி தலையில் வச்சுன்னுட்டேன், அப்படிப்பட்ட கருணை உடையவன் நீ, இதுக்கு மேலே நான் இன்னும் வேற என்ன சொல்லணும் அப்படிங்கிறார். என் பெண் அப்புறம் என்ன அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வர்ணிக்கிறார், கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. இறை சிவருமன் இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார், அந்த புலித்தோலுக்கு மேலே பெல்ட் மாதிரி ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கார். கொல் புலித்தோலின் மேல், கொல்லுகின்ற தன்மையுடைய புலியின் தோலை இடுப்பில் கட்டின்னு, அதுக்கு மேலே ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. ஆடுகின்ற பாம்பு அப்படின்னா படம் எடுத்து ஆடுறது இல்லையா, அசைகின்ற பாம்பு, அப்படி பாம்பு அசைஞ்சுட்டு இருக்கு, அந்த அசைகின்ற பாம்பை அறையில இடுப்புல அசைத்து அழகனே. அசைத்து அழகன்னா கட்டின்னு இருக்கிற அழகனேன்னு அர்த்தம். அசைத்தல் அப்படின்னாக்க ஷேக் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வேவுன்னு அர்த்தம் இல்லை, இடுப்புல கட்டிக்கிறது. இந்த இடத்துல அசைத்தல்னா கட்டிக்கிறது, ஆர்த்தல் அசைத்தல் வீக்குதல் அப்படின்லாம் வார்த்தைகள் வரும் தேவாரத்தில் கட்டிக்கிறதுக்கு. அதனால புலித்தோல் மேல பாம்பை இடுப்புல கட்டின்னு இருக்கிற அழகனே. அந்த சிவருமான் எங்க இருக்கான், அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனேங்கிறார். இதுல பரஞ்சோதிங்கிற ஃப்ரேஸ நம்ம கடைசியில முன்னாடி இங்க தனியா வச்சுக்கணும், ஏன்னா அது சிவருமான சொல்ற ஃப்ரேஸ். இது மற்ற வார்த்தைகள்லாம் அந்த கொடுமுடிக்கு அப்ஜெக்டிவா வருது. பரஞ்சோதினா மேலான ஜோதி வடிவனே, அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பாண்டி கொடுமுடி சேடனே. இந்த அழகிய குளிர்ந்த காவிரியின் பாடுகின்ற குளிர்ந்த நீரானது வந்து பாய்கின்ற பாண்டி கொடுமுடியில் இருக்கும் சேடனே. சேடன் அப்படின்னா சேடுனா உயர்ச்சி உயரம், சேடன் அப்படின்னாக்க பெருமை உடையவன் மிக உயர்ந்தவன், அதான் சேடன் பெருமை உடையவன் அர்த்தம். சேடுனா பெருமை உயரம். ஆனா விளக்கத்துல இன்னொரு மீனிங்கும் கொடுக்குற பொட்டன்சியல் மீனிங்னு, சேஷம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை உண்டு. சேஷம்னா மிச்சமா இருக்கிறது, சேடன் சேஷன் அப்படின்னா எஞ்சி இருப்பவன். அதாவது இந்த சர்வசம்ஹார காலத்துல எல்லாமே இறைவனுக்குள்ள ஒடுங்கிடும், அப்ப எஞ்சி இருப்பது இறைவன் ஒத்தந்தான் இருப்பான். அப்படி எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படிங்கிற பொருள்ல சேஷன் அப்படின்னு எடுத்துட்டு சேடன் தமிழ் அப்படி வரும். அதனால சேடனா எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு விளக்கத்துல கொடுக்குறான். ஆனா பெருமை உடையவனே நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம் தமிழ் வார்த்தையிலேருந்து சேடு அப்படிங்கறதுல இருந்து. அதனால காவிரியோடைய பாடுகின்ற தன்புணல், தன்முணல் அது என்ன, பாடுகின்ற தன்புணல் என்னது, காவிரியில நதியில தண்ணி ஓடுறப்போ ஒரு அலைகள்னால ஒரு சலசலப்பு கேட்கும், அந்த சலசலப்பு இவருக்கு பாடுற புனல் அப்படின்னு இவர் வர்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த வட்ட வாசிக்கையெல்லாம் கொண்டு வந்து இறைவனை பாண்டி கொண்டு சிவருமான காவிரி வழிபடுறதுன்னாரு முன்னாடி பாட்டில். அது மாதிரி இங்க காவிரி சலசலத்து ஓடுறது, அந்த சலசலப்பு வந்து இவருக்கு அது காதில் பாடுற மாதிரி கேட்கறது, அது இறைவனுடைய புகழை பாடி வழிபடுறதாவும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட காவிரியுடைய குளிர்ந்த நீர் அலைகள்லாம் வந்து பாய்கின்ற கொடுமுடியில் இருக்கிற பெருமை உடையவனே, உன்னை நான் மறக்கணும், உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் பேரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஏழாம் பாட்டுக்கு போவோம். விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன், வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இது மாதிரி ஃப்ரேஸ் ஃப்ரேஸா பார்த்தோம்னா நமக்கு நேரடியாக புரிஞ்சுன இந்த பாட்டும். விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன், நான் என் மனசுல மிகுந்த பக்தியோட உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளையே நினைந்தேன் எண்ணினேன். அதனால என்னாச்சு, அப்படி உன்னுடைய திருவடியே ரொம்ப பக்தியோட நினைச்சதுனால உன்னுடைய அருள்னால வினைகளும் விண்டன அப்படின்னா என்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கின அர்த்தம். விழுதல் அப்படின்னாக்க உடையறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்றது வாயை திறந்து சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா விழுதல்னா விலகுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நீங்கிறது வினைகளும் விண்டன அப்படின்னா வினைகள் எல்லாம் நீங்கின அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றார், அடுத்தாப்புல ரெண்டு அடி கொடுமுடியோடைய வர்ணனை, அப்படிப்பட்ட நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டுடை, அந்த காவிரி ஓடி வர்றது, அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து இருக்கு, அதனால ரொம்ப அழகா இருக்கு. அதனால நெருங்கி வன்பொழில், வன்பொழில்னாக்க வளம் மிக்க சோலைகள்னு அர்த்தம், வன்மை மூணு சுழி போட்டாக்க வளம்னு அர்த்தம், வன்மை வளமை உடையது. அதனால அடர்த்தியான நெருக்க வளம் மிக்க சோலைகள்லாம் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டு, கோடுனாக்க கரை, காவிரி கோடுனா காவிரியோட கரை, அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து அழகா இருக்கு. அந்த இடத்துல வேற என்ன நடக்கிறது, குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்து ஆடுகிறார்கள். இது முன்னாடி சொன்ன பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இங்க குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு, அந்த படித்துறைகள்லாம் இருக்கு, அதுல இளம் பெண்கள்லாம் நீராடி மகிழ்கிறார்கள். அந்த இளம் பெண்கள் கோதைனாக்க பெண், கோதைமார்னா புளூரல் பெண்கள், குடைந்து ஆடுதல்னா நீர்ல மூழ்கி குளிக்கிறது. அப்படி அந்த கோதைமார்களுக்கு அட்ஜெக்டிவ் குறும்பை மென்முலை கோதைமார். அப்படி குறும்பை மென்மலை கோதைமாறா அந்த பெண்கள்லாம் இளம் பெண்கள்லாம் குடைந்து ஆடுகின்ற பாண்டி கொடுமுடி விரும்பனே, அந்த பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்றவனே, அதை விரும்புகின்ற பெருமானே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயோ, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். இதான் நேரடியான பொருள். எட்டாம் பாட்டுக்கு போவோம். செம்பன்னேர் சடையாய் திரிபுரம் தீயழச் சிலை கோலினாய் வம்பு உலாம் குழலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமயிலாடு பாண்டி கொடுமுடி நம்பனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதுலயும் அதே மாதிரி முதல்ல சிவபெருமானுடைய புகழ சொல்றார், அப்புறம் பாண்டி கொடுமுடிய வர்ணனை, அதுக்கப்புறம் உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். செம்பொன்னேர் சடையாய் அப்படின்னா செம்பொன் போன்ற சடையை உடையவனே, நேர் அப்படின்னாக்க கம்பாரிசன் அது போல அப்படின்னு அர்த்தம். செம்பன் நேர் சடையாய் அப்படின்னா செம்பன் போன்ற சடையை உடையவனே. சிவபெருமானுடைய சடை செஞ்சடை, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலத்துல பலரும் படங்கள்ல சிவபெருமான சடைய வந்து கண்ணங்கரையில போட்டுடுறா, கருப்பா இருக்காது, அது பொற்சடையது, செம்பன் போன்ற சடை கலர் இருக்கும் அதுக்கு. செம்பன் நேர் சடையாய் அப்படி செம்பன் போன்ற சடையை உடையவனே திரிபுரம் தீயழ சிலை கோலினாய் அப்படின்னா முப்புறங்களும். திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல பொதுவா அது வினைத்தொகையா வரும். சம்ஸ்கிருதத்துல திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல திரிபுரம்னு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல முப்புறம்னு. ஆனா திரிபுரம் அப்படின்னு தமிழ்ல வினைத்தொகையாகவும் கொள்ளலாம். சில பாடல்கள்ல நேரடியா வரும் திரிமுப்புறம் எரித்தாய் அப்படின்னே வரும். அப்படின்னா திரிந்த முப்புறங்கள், அந்த மூன்று புறங்களும் எல்லா இடத்துலயும் திரிஞ்சுட்டே இருக்கும், இங்க அங்க பறந்து போய் பலருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது. அதனால எங்கும் திரிகின்ற முப்புறங்களை அதுல தீ எழும்படியாக, அதெல்லாம் தீப்பற்றி எரியும்படியாக சிலை கோலினாய். சிலை அப்படின்னாக்க நம்ம இந்த காலத்துல சிலைனாக்க சிற்பம், கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் அப்படிங்கறதா நமக்கு தெரியும், ஒரு விக்கிரகம் அப்படின்னு. ஆனா தேவாரத்துல சிலை அப்படின்னு வந்தாக்க பொதுவா வில் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், சில சமயம் மலைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால சிலை கோலினாய்னா வில்லை வளைத்தாய்ன்னு அர்த்தம். அதனால முப்பரங்களும் எங்கும் திரிகின்ற முப்பரங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. அதுனா வில்ல வளைக்கிறது நமக்கு தெரியும், மேருமலைய வில்லா வளைத்தார் சிவருமா. அதனால வில்லை வளைத்தாய் அப்படின்னாக்க அம்பு எய்தான் அர்த்தம் இல்லையா. வில்லு நேரம் இருக்கும், அது எப்ப வளையும், அதுல ஒரு நான் பூட்டி அதுல ஒரு அம்ப கோத்து நம்ம எய்யறப்போ அப்படி வில்லு வளையும், அது அப்புறம்தான் அந்த அம்பு பறக்கும். அதனால அந்த வில்ல வளைத்தான் அப்படின்னாக்க கணை எய்தான் அர்த்தம். அப்படி முப்புறங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. வம்பு உலாம் குழலாளை பாகம் அமர்ந்து, இது உமாதேவியை ஒரு பாகத்துல உடையவன் அர்த்தம். வம்பு அப்படின்னாக்க வாசனைன்னு அர்த்தம். தேவாரத்துல வம்பு அப்படிங்கிற வார்த்தை பொதுவா வாசனை அப்படிங்கறதுல வரும், சில சமயம் புதுமைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால வம்பு உலாம் குழலாளை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை பாகம் அமர்ந்து, ஒரு பாகமாக விரும்பி, அமர்தல்னாக்க தேவாரத்துல விரும்பின்னு அர்த்தம் பொதுவா, விரும்புதல் அமர்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் பொதுவா. அதனால வாசம் கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக விரும்பி. அப்புறம் அடுத்த ஃப்ரேஸ் காவிரி கோட்டிடை அப்படின்னா காவிரியின் கரையில, கோடுனா கரைன்னு முன்னாடி படலை பார்த்தோம், காவிரி கோட்டிடைன்னா காவிரியின் கரையில கொம்பின் மேல் குயில் கூவ மாமயிலாடு, அந்த மரக்கிளை கொம்புனா கிளை, அங்க சோலை இருக்கு, அந்த சோலைகள்ல மரங்கள்ல கிளைகள்ல குயில்கள்லாம் கூவுகின்றன, கொம்பின் மேல் குயில் கூவ அப்படி குயில்கள்லாம் கூவ மாமயில் ஆடு, ஆனா அங்க அழகான மயில்கள்லாம் ஆடுகின்றன. அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்ற நம்பனே. நம்பன் அப்படின்னா சிவனுக்கு ஒரு பேர், விரும்பத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். நம்புதல் அப்படின்னாக்க தேவாரத்துல விரும்புதல்ங்கிற அர்த்தம் இல்லையா. இன்னைக்கு நம்ம நம்புறது அப்படின்னாக்க டு ஹாவ் ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இன்னைக்கு நம்புறதுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். ஆனா தேவாரத்துல நம்புறது அப்படிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாம் டு லவ், டு லைக் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதனால பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படி பாண்டி கொடுமுடியில் விரும்பி உரைகின்ற நம்பன் என்ற திருநாமமுடைய சிவருமானே, எல்லாராலும் விரும்பப்படுபவனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயே, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். இதான் எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒன்பதாம் பாடல் சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் எம்பொன் மாமணி என்று பேர் எண்ணாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. சாரணன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இது. ஏன்னா இந்த காலத்துல சாரணர் அப்படின்னாக்க ஸ்கவுட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்கவுட் ஸ்பை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகிக்கிறோம் சாரணன் அப்படின்னாக்க. ஆனா இந்த இடத்துல வர்ற சாரணங்கிற வார்த்தை அடைக்கலம் தருபவன்கிற அர்த்தம், சரணம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சாரணன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காருங்க. சரணம் அப்படின்னாக்க அடைக்கலம்னு அர்த்தம், அந்த சரணம் தருபவன் சாரணன் அப்படிங்கிற ஒரு ரூட்ல இருந்து வருது இந்த இடத்துல சாரணன்ங்கிற வார்த்தை. அதனால நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவன், நமக்கு அடைக்கலம் தருபவன், புகலிடம்னு அர்த்தம் இந்த சாரணன்ங்கிற வார்த்தைக்கு. சாரணன் தந்தை அப்படின்னா நமக்கு தந்தையாக இருக்கின்றவன், எம்பிரான் எம் தலைவனே, எந்தை தம்பிரான் எம் தந்தைக்கும் தலைவனே, எம் பொன் எம் பொன் போன்றவனே, மாமணி மாமணியே அப்படின்லாம் பேர் 8000 கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிக்கலாம். இந்த தேவர்கள் இருக்காளே, எண்ணற்ற தேவர்கள். 8000 கோடி தேவர்னாக்க என்ன அர்த்தம்? 8000 கோடி தேவர்கள்னு அர்த்தம். 8000 கோடி தேவர்கள்னு ஒரு கணக்குக்கு ஒரு பொய்டிக்காக சொல்கிறார் அவர். ஆனால் பல கோடி தேவர்கள்னு அர்த்தம் இல்லையா? 33 கோடி தேவர்கள்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அது மாதிரி எண்ணற்ற தேவர்கள், அப்படி கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் என்ன சொல்றா? எமக்கு அடைக்கலமானவனே, எம் தந்தையே, எம் தலைவனே, எம் தந்தைக்கும் தலைவனே, என் பொன் போல்றவனே, மாமணியே, அப்படின்லாம் இறைவனுடைய பலவேறு நாமங்களை சொல்றா இல்லையா? இதெல்லாம் இறைவனுடைய நாமங்கள். அப்படி இறைவனுடைய பல நாமங்களை பல கோடி தேவர்கள் ஓயாம சொல்லிட்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படிங்கிற பிதற்றுதல் அப்படின்னாக்க சொல்லிட்டே இருக்கிறது. நீங்க பேச்சுல வந்து பேத்தலாம் அப்படிமோ, பேத்துறதுங்கிறது பிதற்றுதல் பேச்சுல நீங்க மருவி வந்திருக்கு. அப்படி பேத்துதல், பிதற்றுதல், பிதற்றுதல்னா என்ன அர்த்தம்? ஓயாம சொல்லிட்டே இருக்கிறது இல்லையா? அதுபடி அவருடைய அன்பு மிகுதியினால, பக்தி மிகுதியினால கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் இறைவனுடைய பல்வேறு திருநாமங்களை சொல்லிட்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படின்னா உன்னை பிரிய மாட்டார்கள் அர்த்தம். பிரிகிறார், பிரிதல், பிரிவார்னா பிரிவார்கள், பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள். இது கில் அப்படிங்கிற வார்த்தை தேவாரத்துல வரும் அங்கங்க. கில், கிலான், கிலேன், கிற்றான் அப்படின்லாம். அதனால பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள் அர்த்தம். அப்புறம் வேற என்ன சொல்றாரு? நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமடி காரணா. இந்த கொடுமடியில பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை வழிபட்டு இருக்கா, அதான் இங்க சொல்றார் அவர். இந்த ஸ்தல புராணத்தை இங்க ரெஃபர் பண்றவர். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில், பிரம்மா விஷ்ணுவும் பிரம்மாவும் வழிபடுகின்ற கரையூர்ல பாண்டி கொடுமடியில இருக்கிற சிவருமானே அப்படிங்கிறார். அதனால நீங்க கொடுமடி போனா பாக்கலாம், அங்க ஒரு வன்னி மரம் இருக்கு. வன்னி மரத்துக்கு கீழே 3 முகங்களோட ஒரு பிரம்மா இருக்கார். பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இருக்கணும் போவோம். ஆனா இந்த இடத்துல மட்டும் பிரம்மா 3 முகங்களோட காட்சி கொடுக்கிறார். அந்த வன்னி மரமே அவருடைய 4வது முகம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அங்க திருமாலுக்கும் ஒரு சந்நிதி உண்டு. ஏன்னா இவா ரெண்டு பேரும் அங்க சிவருமான வழிபட்ட தலம். அதான் இங்க இவர் சொல்ற நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா. காரணன் அப்படின்னாக்க, காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் காஸ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறோமே அதுதான் காஸ். இந்த காரணம்னாக்க எல்லா இந்த உலகத்துக்கெல்லாம் மூல ஆதி காரணனாக இருக்கும், மூல காரணனாக இருக்கும். அதனால எல்லாற்றுக்கும் முதல்வனாக இருக்கிறவன் சிவருமான். அப்படிப்பட்ட சிவருமானே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. உன்னை நான் மறந்தாலும் எனக்கு உன் பேரை சொல்லிட்டே இருக்கும். தான் 9வது பாடலுக்கு நேரடியான பொருள். பத்தாம் பாட்டு, கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை படப்பாம்பு அரை நாணனை தொண்டன் ஊரன் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. சுந்தரர் தேவாதல கடைசி பாட்டுல இந்த ஊர்ல இருக்க இந்த சுவாமி மேல சுந்தரன் ஆகிய நான் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவார். அதன்படி இந்த பாட்டிலையும் சொல்ற, இந்த பதிகத்தையும் சொல்றவர். கோணிய பிறை சூடியை, பிறைனா நமக்கு தெரியும் பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரன் எப்படி இருக்கு? கோணிய பிறை. அது கோணுதல் அப்படின்னாக்கா வளைதல் அர்த்தம் இல்லையா? மனம் கோணாமல் நடந்து கொள்ளுதல் அப்படின்பா இல்லையா? அந்த மாதிரி கோணுதல் அப்படின்னா வளையிறது, அதுல இருந்தா கோணம்ங்கிற வார்த்தையும் வருது தமிழ்ல. அப்படி கோணிய பிறைனா வளைந்த பிறையை சூடிய சிவருமானை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை. இந்த கரையூருங்கிற ஊர்ல பாண்டி கொடுமுடிங்கிற கோவில்ல விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற சிவருமானை பிஞ்சக பித்தனை. இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, பித்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிஞ்சகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பித்தன்கிற வார்த்தை நமக்கு தெரியும், பித்தன்னா பைத்தியம்னு பொதுவான அர்த்தம். ஆனா அந்த இடத்துல பைத்தியம்னா இறைவனுக்கு ஏன் பித்த, சிவருமானுக்கு ஏன் பித்தன்கிற பேர் அப்படின்னாக்க, அவன் அளவில்லாத கருணை உடையவன். அதை பத்தி நம்ம முன்னாடி பித்தா பிறை சொல்லி பாட்டும் போது பேசியிருக்கோம் இல்லையா? அவன் வந்து அவனுக்கு பிள்ளை பித்து இல்லைன்னா அவனுக்கு சினிமா பைத்தியம் அப்படிலாம் சொல்றோமே. அது மாதிரி ஏதோ எந்த ஒரு விஷயத்து மேல அளவில்லாத அன்பு இருக்கோ பித்து அப்படிம்போ. அது மாதிரி சிவருமான் இந்த உயிர்கள் மேல அளவில்லாத அன்பு உடையவன், அதனால அவனை பித்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த பித்தன்கிற வார்த்தை வேற எந்த கடவுளுக்கும் சொல்றது இல்ல. இப்ப முருகனுக்கோ இல்ல திருமாலுக்கோ இல்ல வேற யாருக்கும் பித்தன்கிற வார்த்தை சொல்ல மாட்டோம், சிவருமானுக்கு மட்டுமே சொல்ற வார்த்தை இது. பிஞ்சகன் அப்படின்னாக்க இது ஒரு தேவாரத்துல பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய வார்த்தை. இதுக்கு தலை கோலம் அணிந்தவன் அப்படின்னு பொருள் சொல்றான். சிவருமான் தலை மேல சந்திரன், கங்கை, பாம்பு, கொன்றை, வில்வம், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் தலையில வச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு தலை கோலமுடையவன் அப்படிங்கிற அர்த்தமாக பிஞ்சகன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றான். அதனால பிஞ்சக பித்தனைன்னா தலை கோலமுடையவனும் பேரன்புடையவனுமாக சிவருமானை. பிறப்பில்லியை அப்படின்னா சிவருமானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது, என்றும் இருப்பவன். அதனால பிறப்பு இல்லையே, பிறப்பு இல்லாதவன், என்றைக்கும் பிறவாதவனை பான் உலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை. பான் உலா அப்படின்னாக்க பண் அப்படிங்கிற வார்த்தை எதுகைக்காக பான் அப்படின்னு வந்திருக்கு. பண் உலா வரி வண்டு அரை அப்படின்னாக்க பண்களை பாடுகின்ற இசையோட ரீங்காரம் செய்கின்ற வரி வண்டுகள், வரிகளை உடைய வண்டுகள், அரை கொன்றை அவையெல்லாம் அரைகின்ற ரீங்காரம் செய்கின்ற கொன்றை தாரனை, அந்த கொன்றை மாலையை அணிந்தவனை. தார்னா மாலை, சிவருமான் கொன்றை மாலை அணிந்திருப்பான். அதனால கொன்றை தாரனை, அந்த கொன்றை எப்படி அப்படிப்பட்ட கொன்றை தேன் நிறைந்த கொன்றை மலர்கள். அதனால அங்க எப்பவும் வண்டுகள் ரீங்காரம் செய்யும். அதான் வண்டு அறை கொன்றை. அந்த வண்டுகள் எப்படிப்பட்ட வண்டுகள்? வரிகளை உடைய வண்டுகள். அந்த வண்டுகள் எப்படி அறைகின்றன? பான் உலா வரி வண்டு, பண்களோட ரொம்ப இசையோட அவை ரீங்காரம் செய்கின்றன. அப்படிப்பட்ட வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவனை படப்பாம்பு அரை நாணனை. படப்பாம்புனாக்க நாகப்பாம்புன்னு அர்த்தம். படம் அப்படின்னாக்க இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பாம்பு படம் எடுக்கிறது அப்படிங்கிறோமே, அதுல இருந்து வர்ற வார்த்தை படம்னா. படம்னா நாகப்பாம்புடைய அந்த ஹூட், அது படம்னு பேர் தமிழ்ல. அந்த படமுடைய பாம்பு நாகப்பாம்பு. அந்த படப்பாம்ப நாகப்பாம்ப அரை நாணாக கட்டியிருக்கான் சிவருமா இல்லையா. முன்னாடி பார்த்தோமே கொல்புலித்தன்மேல் ஆடு பாம்பது அரை கசைத்து அழகனேன்னு முன்னாடி பாட்டில் பார்த்தோமே ஒரு பாட்டில். அது மாதிரி இங்க அந்த நாகப்பாம்பை அரை நாணாக கட்டியிருக்கிறான் சிவருமா. அரைந்தான்னா தெரியும், அரணாக்கேறு அப்படிங்கிற பேச்சுல. அதான் அந்த நாகப்பாம்பு அரைந்தானாக கட்டிய சிவருமானை தொண்டன் ஊரன் சொல் இவை. இந்த அவனுடைய அடிமையாகிய தொண்டனாகிய ஊரன்னாக்க ஆரூரன் அப்படின்னு பேரு. சுந்தரருக்கு நம்பி ஆரூரன், ஆரூரன்ங்கிறது அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர். அதனால ஊரன் அப்படின்னாக்க ஆரூரன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சிவருமானை அவனுடைய தொண்டனாகிய சுந்தரனாகிய நான் சொன்ன சொல் இவை. நான் பாடிய பதிகமாகிய இந்த பதிகங்களை பாடல்களை இவை சொல்லுவார்க்கு. இந்த பதியங்களை இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இல்லை துன்பமே, அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு அவர் பலன் சொல்றார். இந்த பதியத்தை பாடுறதுனால நமக்கு துன்பங்கள்லாம் இல்லாம என்றும் இன்பமாக இருப்போம் அப்படின்னு பலன் சொல்றார். அதனால இப்ப இந்த பதியத்தை முழுக்க பார்த்துட்டோம். அதனால இதுல என்ன சொல்றார், எல்லா பாட்டிலையும் பொதுவா சொல்றது என்னன்னாக்க, என்னுடைய இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் இருக்கிற சிவருமான என்னால மறக்கவே முடியாது. நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு அவருடைய திருப்பெயரான நமச்சிவாயங்கிற தன்னால சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய புகழை பாடி அந்த பாண்டிக்கோடு கொடுமுடி இருக்கிற அந்த ஸ்தலத்துடைய வர்ணனையை பாடி. காவிரி ஓடுறது அது அழகா இருக்கு, அதுல கரையில மயில் சோலைகள் இருக்கு, மயில் குயில் கூவுறது, மயில் ஆடுறது, இளம்பெண்கள் குளிக்கிற அந்த நதியில பூமாலைகள்லாம் வர்றது, அந்த நதி சலசலத்து ஓடுறது அப்படின்லாம் பல விதமான வர்ணனைகள்லாம் சொல்லி அங்க இருக்கிற சிவருமான இன்னைக்கும் நான் என் நாக்கு பொழுதுண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு ஒரு பலனையும் சொல்றேன். இதான் அந்த பதியத்துக்கு எனக்கு அறிந்த நான் அறிந்தவர்கள் ஒரு சுருக்கமான விளக்கம். ஆமா, பெண்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பாவைமார் கோதைமார் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையும், தமிழில் பெண்களுக்கு பல வார்த்தைகள் உண்டு. அது இலக்கியங்களில் பாடல்களில் இன்டர்சேஞ்சபிளாகவும் வரும், சில சமயம் சட்டில் டிஃப்ரென்ஸோடையும் வரும். அது பெண், மங்கை, மடந்தை, கோதை, பாவை, அறிவை, நங்கை, மங்கை, இப்படி பல பெயர்கள் உண்டு பெண்ணு சொல்றதுக்கு. இதை தவறையும் ஆயிழை, செயழியை, செயழிழை, நேரிழை அப்படின்னு அவர்களுடைய வர்ணனையா வரும். அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களை வச்சு அப்படிப்பட்ட ஆபரணங்களை பூண்ட பெண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் வரும். இல்லைன்னா மெல்லிடையாள், மென்முலையாள் அப்படின்லாம் அவருடைய இடையையோ முலையோ வர்ணிச்சோ அப்படியும் சொல்லும். அதனால இந்த பாவை கோதை அப்படிங்கிற ரெண்டும் பெண்கள் அப்படின்னு இளம்பெண்கள்னு குறிக்கிறது அவ்வளவுதான். இந்த பதிகம் எப்படி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? எளிமையா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? பதிகத்துடைய பொருளை பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த பதிகத்தை தினம் ஒரு தினம் படிச்சோம்னா நமக்கு அந்த பொருள்லாம் அந்த மனசுல பதியும், கேட்டதோட ஞாபகம் வரும், மனசுல பதியும். குறிப்பெடுத்து அந்த குறிப்பில் இருக்கிற வார்த்தைகளோட பொருள் எல்லாம் மனசுல பதியும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு மறந்து போடும். ஓகே, இந்த அளவில் நிறைய செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.